வாரம் ஓர் அலசல். பிறருக்காகவே வாழ்வதுதானே உண்மை வாழ்வு.
அவன் ஒரு பணக்கார இளைஞன். தனது பணியாளர்களை அடித்து அவமதித்தான். அவர்களை கசக்கி பிழிந்தான். தான் பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்ற உரிமையில் தனது பெற்றோர் மனதை காயப்படுத்தினான். அழகான எந்த பெண்ணும் தனக்கு உரியவர் என்று அனுபவித்தான். இப்படி எல்லாரும் எல்லா பொருளும் தனக்காகவே என்பதே அவன் எண்ணம். இப்படிப்பட்ட வாழ்க்கை 30 வயதுக்குள் கசந்து விட்டது. வாழ்வு மீது அவனுக்கு ஒரு வெறுப்பு. எனவே அமைதி தேடி அங்குமிங்கும் அலைந்தான். கடைசியாக ஒரு துறவியிடம் சென்றான். தனது துன்பத்தை சொல்லி அழுதான். அவனது கதையை கேட்டு அவனை தட்டி கொடுத்த துறவி, உனக்கு ஏதாவது கலைகள் தெரிந்தால் சொல் என்றார். செஸ் மிக நன்றாக விளையாடுவேன் என்றான் இளைஞன். துறவியும் மகிழ்வுடன் தனது சீடர்களில் மிகவும் பக்குவமான ஒருவரை அழைத்து அவனோடு செஸ் விளையாடச் சொன்னார். அந்த சீடருக்கு செஸ் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனாலும் தனது குருவின் சொல்லுக்கு பணிந்து விளையாடத் தொடங்கினார். அப்போது அவ்விருவருக்கும் மத்தியில் ஒரு கூரிய வாளை வைத்தார் துறவி. ஆட்டத்தில் யார் தோற்கின்றீர்களோ அவர் வெட்டப்படுவார் என்று அறிவித்தார் துறவி. சீடரின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் இளைஞன் பயந்து கொண்டு கவனமாக விளையாடத் தொடங்கினான். சீடருக்கு செஸ் விளையாடத் தெரியாது என்பது ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியாது. ஆனால் நேரமாக ஆக அவனுக்கு புரிந்துவிட்டது. சீடரின் காய்களை எளிதாக வெட்டித் தள்ளினான். தான் சாவிலிருந்து தப்பிவிட்டோம் என மகிழ்வோடு விளையாடினான் இளைஞன். ஆனால் சீடரோ, தோல்வி சாவு இதில் எதைப்பற்றியுமே கவலைப்படாமல் நிதானமாக விளையாடி கொண்டிருந்தார். இளைஞனுக்கு வியப்பு. இந்த நல்லவர் சாகக்கூடாது, நான் செத்தால் பரவாயில்லை என்று மனதில் நினைத்து தாறுமாறாக ஆடத் தொடங்கினான். சீடர் வெற்றி அடையட்டும் என்றே தன் காய்களை பலிகொடுத்தான் இளைஞன். பளிச்சென்று துறவி எழுந்து செஸ் பலகையை கவிழ்த்து போட்டார். பின்னர் சொன்னார், நீங்கள் இருவருமே தோற்கவில்லை என்று. பின்னர் இளைஞனை பார்த்து, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்பது உனக்கு புரிந்துவிட்டது. ஆசிரமத்தில் சிறிது நாட்கள் தங்கிவிட்டு செல் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த துறவி பணக்கார இளைஞரிடம் சொன்னது போன்று பிறருக்காக வாழ்வதுதான் உண்மையான வாழ்வு. வாழ்வின் அர்த்தமும் இதுதான். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்ஞாயிறு மூவேளை ஜெப உரையில், நம் வாழ்வு நம்மையே மையம் கொண்டிருக்க கூடாது, ஆனால் அது இன்னல்களில் இருக்கும் பிறரை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும் என்று
சொன்னார்.
ஜெசு உசா குவெஸ்டா பராபோலா
நல்ல சமாரியர் ஓமை பற்றி விளக்கிய திருத்தந்தை மேலும் சொன்னார்,
வாழ்வு பாதையில் நாம் சந்திக்கும் துன்புறுவோருக்கு உதவுவதாய் நம் வாழ்வு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வை நாம் தேர்ந்து கொள்கின்றோமா அல்லது அதை புறக்கணிக்கின்றோமா? நம் மத நம்பிக்கை நல்ல பணிகளை ஆற்றச் செய்கின்றதா அல்லது அந்நம்பிக்கை இறந்து போனதாய் வளமற்றதாய் இருக்கின்றதா? இக்கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வின் இறுதி நாளில் இரக்கப் பணிகளை வைத்தே தீர்ப்பிடப்படுவோம். நம்மை சுற்றியுள்ளவர்களில் நாம் உதவி செய்தவர்கள் அல்லது நாம் புறக்கணித்தவர்களில் தாம் இருப்பதை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், எருசலேமிலிருந்து எரிக்கோ செல்லும் சாலையில் பாதி இறந்த நிலையில் கிடந்த மனிதர் நான்தான் என்று. தெருவில் நீங்கள் பார்த்த பசியாயிருந்த குழந்தை நான்தான். பல நேரங்களில் விரட்ட அவர்கள் விரும்பிய புலம்பெயர்ந்த மனிதர் நான்தான். கைவிடப்பட்ட நிலையில் பராமரிப்பு இல்லத்தில் இருக்கும் தாத்தா பாட்டிகள் நான்தான். மருத்துவமனையில் யாருமே வந்து பார்க்காத நோயாளி நான்தான். துன்புறுவோர் கைவிடப்பட்டவர் இவர்களுக்கு செய்யும் உதவி ஆண்டவருக்கே செய்வதாகும். இப்படி ஆண்டவர் நம்மிடம் இறுதி நாளில் சொல்வார், நமக்கு அடுத்திருப்பவருக்கு அன்போடும் மகிழ்வோடும் நற்பணிகள் ஆற்றும்போது நம் மத நம்பிக்கை துளிர்விட்டு நற்கனிகளை தரும்
என்று சொன்னார் திருத்தந்தை.
Non devo catalogare gli altri per decidere chi è il mio prossimo e chi non lo è. Dipende da me essere o non essere prossimo. La decisione è mia. Dipende da me.
அன்பு இதயங்களே, உத்தரகாண்ட் மாநிலத்தின் உதம்சிங் நகரைச் சேர்ந்த 25 வயது நிரம்பிய முகமது யாசின், 26 வயது நிரம்பிய சாஜித் கான் ஆகிய இருவரும் தங்களின் நற்செயல்களால் உண்மையான மத நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த இரு முஸ்லிம் இளைஞர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஷாஜகான்பூரின் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் துர்கை அம்மன் கோவில் சுவர்களில் சிற்ப வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணி பற்றி முகமது யாசின் கூறுகையில்,
கடந்த 5 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல கோயில்கள் மற்றும் மசூதிகளில் சிற்ப வேலைகள் செய்துள்ளோம். இந்த இரண்டுமே புனித இடங்கள் என்பதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் எங்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு மதத்தின் மீது மனிதர்களின் உணர்வுகள் ஒன்று இருப்பதால் அவை எதுவாக இருந்தாலும் மதிப்பது எங்கள் கடமையாக கருதுகின்றோம். எங்கள் குரானில் குறிப்பிட்டுள்ளபடி யாரையும் புண்படுத்தாமல் மனித உணர்வுகளை மதித்து வருகின்றோம்
என தெரிவித்தார். சிந்து தாய் சப்கல் என்பவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் வார்தா மாவட்டத்தின் பிம்ப்ரி மேகே கிராமத்தைச் சேர்ந்தவர். ஒரு காலத்தில் தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தையையே வளர்க்க முடியாமல் பிச்சை எடுத்தவர் இவர். ஆனால் கடந்த 35 ஆண்டுகளில் 1000-க்கும் மேற்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து பராமரித்து படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து அவர்களுக்கு நிலையான வாழ்க்கை சூழலையும் உறுதி செய்து தந்திருக்கின்றார் இவர். அவர்களில் சிலர் இன்று மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, வழக்கறிஞர்களாக சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுகிறார்கள்.
சிந்து தாய் 1948 ஆண்டில் வீட்டுக்கு வேண்டாத பெண் பிள்ளையாக பிறந்தார். நிந்திக்கப்பட்ட அந்த சிறுமி சிந்தி, அதாவது கிழிந்த துணி என்ற பட்டப்பெயரால் எப்போதுமே கேலி செய்யப்பட்டார். 10 வயதில் 30 வயது ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார். 20 வயதில் முழுமாத கர்ப்பிணியாக இருந்தபோது கணவரால் கொடூரமாக அடித்து வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். உடல் முழுக்க காயங்களோடு வீதியில் தடுமாறி நடந்த சிந்து தாய் வீட்டருகில் இருந்த மாட்டுத் தொழுவத்திலேயே பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். தொப்புள் கொடியை கூட அறுத்தெடுக்க ஆளில்லாமல் பிறந்த குழந்தையை கையில் தூக்கிக் கொண்டு சில கிலோமீட்டர்களை நடந்தே சென்று தாய் வீட்டை அடைந்தார். ஆனால் அங்கும் நிராகரிக்கப்பட்டார். வேறு வழியின்றி வீதியில் கிடந்த ஓர் குறுமையான கருங்கல்லால் தொப்புள் கொடியை அறுத்தெடுத்தார். இந்த சம்பவம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிந்து தாயை ஆழமாக பாதித்தது. மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் கை குழந்தையோடு உயிரை மாய்த்துக்கொள்ள மனமில்லை. பிழைக்க வழி தெரியாமல் பிச்சை எடுத்தார். பெண் பிள்ளையை கையில் ஏந்தி பிச்சை எடுக்கும் போதுதான் தெருவோரம் பிச்சை எடுக்கும் 100,000+ குழந்தைகள் கண்ணில் பட்டன. அதில் பெரும்பாலான குழந்தைகள் அனாதைகள் என்பதும், சிலர் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இத்தனை காலம் இவர்களை கடந்து சென்ற போதெல்லாம் ஏற்படாத தவிப்பு அப்போது உண்டானது. தன்னுடைய குழந்தைக்காக மட்டுமன்றி வீதியில் விடப்பட்ட பல குழந்தைகளுக்காகவும் பிச்சை எடுத்தார். நாளடைவில் அந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் தந்து அனாதைகளின் தாய் என வாஞ்சியோடு அழைக்கப்படலானார். மற்ற குழந்தைகளுக்கு இடையில் தன் மகளை மட்டும் வீட்டில் வளர்ப்பது சுயநலம் என கருதி சொந்த மகளையும் காப்பகத்திலேயே வளர்த்தார். தற்போது அவரும் வளர்ந்து அனாதை இல்லம் ஒன்றை பராமரித்து வருகின்றார். சிந்து தாய்க்கு தற்போது 207 மருமகன்கள், 36 மருமகள்கள் மற்றும் 1000+ மேற்பட்ட பேரப்பிள்ளைகள். இன்று வரை அவருக்கு அமைப்பு ரீதியான நிதி உதவிகள் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு வேளை உணவுக்கும் இன்றும் அவர் மக்களை சந்தித்து பேசி உதவி கோருகின்றார். பல ஆண்டுகள் கழித்து அண்மையில் அவருடைய கணவர் தேடி வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டதாக மன்னிப்பு கேட்டார். எல்லா குழந்தைகளையும் அரவணைத்து பழகிய சிந்து தாயின் மனம் கணவரையும் ஒரு குழந்தையாக பாவித்து ஏற்றுக்கொண்டது. 500+ மேற்பட்ட விருதுகள் அவரை தேடி வந்துள்ளன. அவரை கௌரவிக்கும் விதமாக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவற்றை முழுவதுமாக குழந்தை காப்பகங்களுக்காக பயன்படுத்துகின்றார். சிந்து தாய் சப்கல் என்கின்ற பெயரில் இதுவரை இவர் 5 மையங்களை நடத்தி வருகின்றார். அவரது வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து 2010 எடுக்கப்பட்ட மீ சிந்துத்தாய் சப்கல் என்கின்ற மராத்தி திரைப்படம் தேசிய விருதையும் வென்றது.
அன்பர்களே, சிந்துத்தாய் சப்கல் அவர்கள் பிறருக்காக வாழ்வதில்தான் வாழ்வின் உண்மையான அர்த்தம் உள்ளது என்பதை உணர்த்திவிட்டார். இதற்காக இவர் தன் மீது விழுந்த ஒவ்வொரு அடியையும் உறுதியுடன் எதிர்த்து நின்றார். ஒவ்வொரு நாளும் பல அப்பாவி உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் சிந்துத்தாய் சப்கல், முகமது யாசின், சாஜித் கான் போன்ற நல்ல உள்ளங்களுக்காக இறைவனை மனதார வாழ்த்துவோம்.
அன்பு நெஞ்சங்களே, மற்றவர்களுடன் அன்பாக இருப்பதற்கு யாரும் காரணம் தேட தேவையில்லை. தெருவோர மனிதர்களுக்கு இன்னும் வாழ வேண்டிய மீதி வாழ்க்கை இருக்கின்றது. கண்ணீரோடு இருப்பவர்களை சிரிக்க வைப்பதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய விடுதலை. வாழ்வின் ஓரத்தில் இருப்பவர்களை நாம் தான் வாழ்க்கைக்குள் அழைக்க வேண்டும். ஆம், இந்த உலகில் தனக்கு என்று வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வதில்தான் ஆத்ம திருப்தி இருக்கின்றது. அதுதான் வாழ்வதன் உண்மையான அர்த்தமும் கூட. ஓய்வின்றி உழைத்து வரும் ஒரே ஓர் உறுப்பு இதயமே. அது உங்களுடையதாக இருந்தாலும் சரி, பிறருடையதாக இருந்தாலும் சரி, அதனை எப்போதும் மகிழ்வோடு வைத்திருப்போம். வாழும் காலங்கள் யாவும் வாழ்வதற்கே, அவற்றை வாழ்ந்துதான் பார்ப்போமே வாசம் வீசிடும் பூ போல.
பிறருக்காக வாழ்வதுதானே உண்மை வாழ்வு. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.